நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு குடியில் வாமியரோடு நற்றார் காசி நந்தி தேவர், நற்றார் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாத பழனிமலை புவனாத திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவண்ணையூருடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அறிந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு சைவ சித்தாந்த அனுபவ கருத்து அனுபவங்களை பெறுவதாகவோ அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து அதன் மூலம் அனுபவம் பெறுவதாகவோ அமையும். எல்லோரும் மியூட்டில் இருங்கள். அமையும் அதன் வழி நேற்று வந்த கேள்வி ஒன்று இன்றும் உண்டு, அதற்கு முதல் பதில் கண்டு அதை விட இன்னொரு அன்பருடைய கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது, இரண்டு கேள்விகளுக்கு நாங்கள் பதில் காண வேண்டும். மஞ்சுளா அம்மா மியூட்டில் இருங்கள். முதலாவது நேற்று வந்த கேள்விக்கு பதில் காண்போம். நேற்று தந்த கேள்வி நேற்று பதில் காண முடியவில்லை நேரமின்மையால், அதை தொடருவோம். அது புதன்கிழமை சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து வந்த பல விடயங்களுக்கு கணவன் மனைவியாக அவர்கள் அதை பார்த்திருக்கின்றார்கள், தங்களுடைய விளக்கத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு என்னுடைய விளக்கம் என்ன என்பது அவர்களுடைய கேள்வி. இந்த சத்சங்கத்தில் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை பார்ப்போம். முதலாவதாக அவர்கள் கேட்டது, அந்த சத்சங்கத்தில் நான் வாசித்த சில வசனங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து, உள்நோக்கி செல்லும் போது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஆற்றலை தேடிச் செல்கின்றோம், அப்போதும் எங்கும் நம்மையே காண்போம், உண்மையாம் அறிவாற்றல் அடையப்பட்டதும் வெளி உலகம் வெறும் நிழலாகத் தோன்றும், அகந்தை அழிந்து பிரபஞ்ச உணர்வு மட்டுமே ஒளிரும். எனவே உள்நோக்கிய பயணம் ஆன்மாவின் அழகை வெளிப்படுத்தும். உள்நோக்கி ஆழ்ந்து செல்வது என்பது மனித நிலையை தாண்டி தெய்வீக நிலையை அடைவது, தெய்வீகத்தோடு ஐக்கியமாகி உறுதிப்பட நிற்பது, நமக்குள்ளேயே சொர்க்கத்தை காண்பதே இதன் நோக்கம் என்று பாபாஜி சொல்கின்றார். இது உலகியல் முறையில் இந்த வசனங்கள் புரிந்து கொண்டது. நிச்சயமாக இதற்கு அடிப்படை அடித்தத்துவங்கள் ஒன்று, அதை பற்றித்தான் உங்களுடன் கேட்கின்றோம் ஐயா என்று அந்த கணவன் மனைவி மேல் அதை கேள்வியாக எழுப்புகின்றார்கள். நிச்சயமாக இது சொல்லப்படும் ஒவ்வொரு சொல்லுக்கும் சைவ சித்தாந்தத்தில் முழுமையான அடிப்படை கருத்துக்கள் உண்டு. இது உள்நோக்கி பயணம் செல்ல வேண்டும் என்பது அதனுடைய ஒரு தொகுப்பான சொல்லு. இந்த பயணத்தில் என்ன நடக்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், நீங்கள் உள்நோக்கி போகும்போது பாபாஜி சுருக்கமாக தந்திருக்கிறார். அதனுடைய விரிவு சைவ சித்தாந்தத்தில் எப்படி அமைகின்றதென்றால், நீங்கள் உள்நோக்கி போகும் போது உங்களுடைய ஆன்மாவை உணர்கின்றீர்கள். முதலாவது ஆன்மாவை உணர்ந்தவுடன் தான் இந்த ஆன்மாக்கு மேலாக ஒன்று உண்டு என்பதை உணரத் துவங்குகின்றீர்கள். அப்போது நீங்கள் இறைவனை முழுமையாக ஆன்மாவில் உணர்கின்றீர்கள். அந்த உணர்வு நிலை முடிந்ததும் நீங்கள் இந்த உடலில் தான் இருக்கின்றீர்கள். அந்த நிலையில் நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீர்களாக இருந்தால் அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் ஏகனாகி நிற்றல் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலையில்தான் நாங்கள் ஆன்மாவை உணர்ந்தோம், அதாவது நான் எனது என்பது ஆன்மா என்பதை உணர்கின்றோம். அந்த ஆன்மாவில் இருந்துதான் அவை புறப்படுகின்றன. அவற்றை உணர்ந்து அதன் உள்ளே இறைவன் இருப்பதை உணரும் போது நானும் எனதும் இல்லாது அற்றுப்போகின்றது என்று பாபாஜி இங்கு ஒரு வசனத்தில் கொடுக்கின்றார். அந்த சொல்லை சொல்லாமல் அது அற்றவுடன் எங்களுடன் மிஞ்சி நிற்பது எங்களுடைய ஆன்மாவில் இறைவன். அந்த நிலையை அடைந்தோமாக இருந்தால் முழுமையாக அந்த முழுமை நிலையில் இருந்து நாங்கள் மீண்டும் உடலில் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு எங்களுடைய சாதனையை செய்யும் போது எங்களுடைய இயக்கம் முழுக்க முழுக்க இறை இயக்கமாக அமையும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அந்த நிலையில் நாங்கள் செய்யும் எல்லா விடயங்களும் இறைவன் செய்வதாகவே அமையும். அப்போதுதான் நாங்கள் முழுமையாக இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்பதை உணர்ந்தது மாத்திரமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையிலும் இடம்பெறுவதை காணலாம். அந்த அதியுயர் நிலைதான் ஜீவன் முத்தர் நிலை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே ஒரு ஜீவன் முக்தன் இந்த உடலில் இருந்து அவன் செயல்படும் விதங்கள் எல்லாம் உலகியலில் இருந்து பார்த்தால் அது தப்பு கணக்காக அமைகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனால் அவன் இருக்கும் நிலை சிவ நிலை என்று நினைத்து அந்த நிலையில் பார்த்தால் எல்லாம் சரியாக அமையும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று பேராசிரியர் அருமையாக சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே அந்த நிலையை நாங்கள் இந்த பிறப்பிலோ இந்த பிறப்பிலோ அடையலாம். ஆனால் எவ்வளவு தூரம் உள்ளே போய் ஏகனாகி நிற்கின்றோம் என்பதுதான் அதனுடைய வெற்றி. ஏகனாகி நிற்றல் என்றால் இறைவனுடன் ஒன்று சேர்ந்து நிற்றல் என்பது அதனுடைய பொருள். ஆகவே அதை மனதளவில் நிற்பது தான் எங்களுடைய இப்போதைய ஆற்றல். அது மனதிலிருந்து உயிருக்கு செல்ல வேண்டும், உயிரிலிருந்து கடவுளுக்கு செல்ல வேண்டும். அவன்தான் ஜீவன் முக்தன். ஆகவே படிநிலைகள் வகுக்கப்பட்டு தந்திருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். பாபாஜி அதை மூன்று வசனங்களில் அமைத்து கொடுக்கின்றார் இந்த பக்கத்தில். ஆகவே நீங்கள் கணவன் மனைவியாக நீங்கள் சிந்தித்தது இதற்கு கிட்ட சிந்தித்திருந்தால் உங்களுக்கு அடிப்படை கருத்து புரிந்திருக்கின்றது என்பது அதனுடைய அர்த்தம் என்று உங்களுடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். அடுத்தது கேட்கின்றார்கள். வாசிப்பிலிருந்து பாபாஜியின் கோட்பாடு ஒருவரின் பிறப்பு சமயத்தில் குறுக்கிடாது. உலக பொது கடவுளை அது எல்லோருக்கும் அன்னை என்று கொண்டாடுகின்றதையா என்று தந்திருக்கின்றார். உலகியலில் அந்த வசனம் புரிகின்றது. நிச்சயமாக அது அதனுடைய கருத்தில்லை என்பதும் புரிகின்றது. அதற்கு சைவ சித்தாந்த கருத்து என்ன இந்த சத்சங்கத்தில் இருந்து என்று கேட்கின்றார்கள். அதாவது பாபாஜி சொல்கின்றார், தன்னுடைய கிரியா யோகத்தில் ஒவ்வொருவருடைய பிறப்பு சமயத்தில் தான் குறுக்கிட மாட்டேன். ஆனால் உலக பொது கடவுளை அது எல்லோருக்கும் அன்னை என்று கொண்டாடுகின்றது தன்னுடைய கிரியா யோகம் என்று மிகவும் அருமையாக சொல்லியிருக்கின்றார். அதன் கருத்து சைவ சித்தாந்தத்தில் என்ன என்று பேராசிரியர் சொல்லுகின்றார் பல இடங்களில். அதாவது எல்லா இயக்கமும் சக்தியின் இயக்கம். அதைத்தான் கடந்த 9 நாட்களாக சக்தியின் நிலைப்பாடாக வழிபட்டோம், உணர்ந்து வழிபட்டோம் என்று சொல்வது மிகவும் அருமையானது இந்த சாதகர் கூட்டத்தில். ஆகவே சக்தியின் இயக்கம்தான் எல்லாம் என்ற போது சமயங்களை நாங்கள் சமயங்களாக பார்க்காது, எல்லா சமயங்களும் இறுதியாக காட்டுவது எல்லாம் ஒன்று. அது இறை. அந்த இறை நடத்துவது அவனுடைய சக்தியால். ஆகவே எல்லாம் சக்தியில் அடக்கம் என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. பாபாஜி எவ்வளவு அருமையாக அதை கொடுக்கின்றார், அன்னை என்ற பெயர். ஆனால் புரியவில்லை எல்லோருக்கும், எனக்கும் புரியவில்லை ஒரு நேரத்தில். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் வந்தவுடன் அது மிகவும் இலகுவாக புரிகின்றது. அதை சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும். அது எங்களுடைய அறிவு நிலையை, அறிவு திறனை பொறுத்தது. ஆகவே இந்த அன்பர் மனைவியும் அதை பற்றி விவாதித்திருந்தால், அவர்கள் அந்தளவு புரிந்து கொண்டிருந்தால் ஓரளவு ஓகே. ஆனால் இன்னும் அதை விடவும் பல புரிதல்கள் பாபாஜி பரம்பொருளினால் அவர்களுக்கு சித்தத்தில் கிடைக்கும். ஆகவே அந்த வசனத்துக்குரிய உடையத்தை நாங்கள் அதன்படி உணர்வோம். அதுக்கு பிறகு அந்த வசனத்தின் பின் பாபாஜி சொல்வது, பக்தி, தொண்டு, சரணாகதி ஆகியவற்றால் அப்பொருளை அடைதல் வேண்டும் என்றும் சொல்கின்றார். எவ்வளவு முக்கியமான விடயம் பாபாஜியின் கோட்பாட்டில். அவருடைய நான்கு தங்க விதிகளை அங்கு கொண்டு வந்து அதன் வழி மூலம் எல்லோரும் அதை அடையலாம் என்பது கூறப்படுகின்றது. அதற்கு மேலாக உபமானமாக ராமகிருஷ்ணரை காட்டுகின்றார். அடுத்த வசனத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேசங்களிலும் பரம்பொருளை தாயாக கொள்ளும் போக்கு காணப்படுகின்றது என்று உபமானம் கொடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக ராமகிருஷ்ணருடைய வழிபாடு இறைவனை நோக்கி இருந்தது. ஆனால் அவர் வழிபட்டு துதித்தது காளியம்மனை. அதுதான் அவருடைய சாதனை. ஆகவே அங்கும் அவர் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது இங்கு பாபாஜியால் குறிப்பு காட்டப்பட்டிருக்கின்றது என்பது அவர்களுடைய கேள்விக்குரிய பதில். அடுத்த வசனம் தந்திருக்கின்றார்கள் கருத்து கேட்டு, அது என்ன? பாபாஜி ஓர் பயிற்சி அமைப்பை கூறுகின்றார். அது வைராக்கியம் பற்றின்மை கொண்டது. சில சமயம் மெதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி தரும். உலக கடமைகளை துறப்பதையோ வீட்டை விட்டு ஓடுவதையோ பாபாஜி பரிந்துரைக்கவில்லை. உலகியல் நிலையை அவர் கடக்கச் சொல்கின்றார். துறவிக்கு அவர் சிறப்புத்தன்மை ஏதும் கொடுக்கவில்லை. கலியுகத்தில் துறவு வேண்டாம் என்கின்றார். அவர் தர்மமிகு வாழ்க்கையை அவர் ஏற்கின்றார். பெண்களை வெறுக்காது தாய்போல் பார்க்கச் சொல்கின்றார். அன்பும் தொண்டும் வாழ்க்கையின் அடிப்படையாக அமைய வேண்டும் என்கின்றார் பாபாஜி. இது ஓரளவு சொல்லளவில் எங்களுக்கு புரிகின்றது ஐயா, அதை விட ஆழ்ந்த விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் உண்டா என்பது அவர்களுடைய கேள்வி. நிச்சயமாக எதற்கும் சைவ சித்தாந்தத்தில் விளக்கம் உண்டு. அதாவது மீண்டும் சக்தியை மையமாக வைத்துத்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அதில் இறைவன் நிலை நவதரு பேதங்களாக சொல்லப்படுகின்றன. சக்தியின் நிலை நவசக்திகளாக சொல்லப்படுகின்றன. அந்த நவசக்திகள் தடத்த நிலையில் இருக்கும் ஆதி சக்தியிலிருந்து இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என மூன்று வகையாக தொடர்ந்து, அதாவது நாலு சக்திகள். அதை விட கீழே மனோன்மணி, மகேஸ்வரி, உமாதேவி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற ஐந்து சக்திகளுடனும் மொத்தமாக ஒன்பது சக்திகளாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார். இவைதான் நவசக்திகள். நவதரும் பேதங்களாக இறைவனுடைய நிலைக்கு உதவி செய்யும் சக்திகளின் தொகுப்பு. ஆகவே எங்கும் சக்தியை மேம்பாடாக சொல்லப்படுகின்றது. அந்த சக்தியின் இயக்கம்தான் மிகவும் முக்கியமானது. ஆனால் இங்கு பாபாஜியின் கருத்து, பெண்களை நாங்கள் தாயாக பார்க்க வேண்டும் என்பந்த கருத்து பல விதங்களில் அவருடைய கோட்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. அதாவது அன்பு, தாய் அன்புதான் எல்லா அன்பை விடவும் ஆழமான அன்பு இந்த உலகியலில் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் அந்த தாய் அன்பை சுட்டுக்காட்டுகின்றார் பாபாஜி. பெண்கள் என்றால் அதை சக்தியாக பார்க்கின்றார். ஆனால் உலகியலில் இருக்கும் பெண்கள் எல்லாம் சக்தி அல்ல. இருப்பினும் அவர்கள் அந்த நிலையை அடையக்கூடியவர்கள், எல்லோருமே அந்த நிலையை அடையக்கூடியவர்கள். ஆகவே அந்த சிறப்புத்தன்மை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அந்தந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழப்படும் போது என்பது அதனுடைய கருத்து. அதன் வழிதான் உலக தத்துவமே அடங்கியிருப்பது என்பது பாபாஜியின் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சொல்ல கேட்கின்றார், அகந்தை அற்று கடவுள் குருவருளால் மாளிகையை உருவாக்க வேண்டும் என்பது அவசியம். எனவே நீ இறந்தால் ஒழிய வெற்றி பெற முடியாது. இது பாபாஜியின் முக்கிய வாக்கியம் என்று கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய கருத்தை கேட்கின்றார்கள், என்ன ஐயா, நாங்கள் இறந்து போனால், நீ இறந்தால் ஒழிய வெற்றி பெற முடியாது என்பதன் கருத்து என்ன என்று கேட்கின்றார். நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படைக்கே மீண்டும் செல்ல வேண்டும். இறந்து போனால் நீ இறந்தால் ஒழிய வெற்றி பெற முடியாது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அதாவது நீ இறக்க முடியுமா, ஆன்மா இறக்குமா? இல்லை, அது அல்ல கருத்து. உன்னுடைய உடல் இறக்குமா? இறக்கும். ஆனால் அதன் மூலம் நீ வெற்றி பெற முடியுமா? இல்லை, ஏனென்றால் அது மீண்டும் பிறக்கும். ஏனென்றால் ஆகாமிய வினையை நீ இல்லாது செய்யும் வரைக்கும் உனக்கு பிறப்புண்டு. ஆகவே பாபாஜி அதையும் சொல்லவில்லை. நீ இறந்தால் ஒழிய வெற்றி பெற முடியாது என்று அவர் சொல்வது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருக்கும் நான் எனது என்ற நிலையை நாங்கள் இறக்க வேண்டும். அந்த ரெண்டு நிலையையும் நாங்கள் இறக்கும் போது எங்களுக்கு வெற்றி நிச்சயம். அங்கு எஞ்சி இருப்பது பரம்பொருள் என்பது பாபாஜியினுடைய கருத்தாக அமையும் என்று இந்த அன்பர்களுக்கு சைவ சித்தாந்த அடிப்படையில் அதற்கு கருத்து காண்போம். அடுத்தது கேட்டிருக்கின்றார்கள், வாசிப்பிலிருந்து, எளிய சாதாரண மனிதனைப் போல் விளங்கும் பாபாஜி ஒரு குருவைப் போலவோ சாதுவைப் போலவோ காணப்படுவதில்லை. தம்மை சரணடைந்தவர்கள் ரட்சிப்பதில் அவர் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. இறை தூதுவர் கண்ணோட்டமும் உலகப் பொதுமனமும் கொண்டவர் அவர். முழுமையாக கடவுளை உணர்ந்த அவர் தாயுள்ளம் கொண்ட ஞானி. முழுமையான ஒரு மனோநாசத்திற்கு, மனம் ஒருமுகப்படுதலுக்கும் அவர் காட்டும் வழிகள் மிகவும் பொருத்தமானவை என்று பாபாஜி கொடுக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் இறுதியாக மனத்தைத்தான் வெல்ல வேண்டும். ஏன் மனத்தை வெல்ல வேண்டும்? எங்களுடைய உடலுடன் தரப்பட்ட ஐந்து கருவிகள் இந்திரியங்களால் தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனை என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை படித்திருக்கின்றோம். இந்த ஐந்து இந்திரியங்களாலும் தான் நாங்கள் அல்லற்படுகின்றோம். ஆகவே இந்த ஐந்து இந்திரியங்கள் செய்யும் வேலைகளையும் உள்ளுக்குள் எடுத்து எங்களை அல்லற்படுத்தப்படுத்துவது மனம். அதன் பின் தான் நான்கு அகக்கருவிகளும் வேலை செய்கின்றன. ஆகவே இந்த மனத்தை நாசம் செய்வதற்கு பாபாஜியினுடைய இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சி மிகவும் எளிமையானதும் வெற்றிகரமானதும் என்பது பாபாஜியின் முழக்கம் இங்கு. அதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நாங்கள் அப்படியாக நோக்க வேண்டும். அதுதான் உண்மை. அதை கேட்டிருக்கின்றார்கள். அடுத்தது, பிறரை நேசிப்பவர், தெய்வ பக்தி உடையவர், சரணித்தவர் மாத்திரம் சாரி சரணித்தவர் சாத்திரம் படித்தவரை விட வலிமையானவர் என்று பாபாஜி கூறுகின்றார். அதாவது அதற்கு கருத்து கேட்கின்றார்கள், பிறரை நேசிப்பவர் என்னென்று இந்த சாதனை செய்பவர்கள் பக்தியில் செய்பவர்களை விட சிறப்பாக இருப்பார்கள் என்பது இந்த அன்பர்களின் கேள்வி. அதுதான் உண்மை. ஏனென்றால் அன்பு இல்லாது அதன் பின் வரும் எந்த வழிகளை நாங்கள் பின்பற்றினாலும் அதில் முழுமை பெற முடியாது. திரும்பவும் நாங்கள் தொடங்கிய இடத்துக்கே அது கொண்டு வந்து விடும் என்பது பாபாஜியின் தங்க விதி. அன்பில் இருந்துதான் எல்லாம் தொடங்குகின்றது இந்த உலகத்தில் என்பதை பாபாஜி உரக்க கூவுகின்றார். ஆகவே அந்த அன்பு எங்களால் செலுத்த முடியவில்லை என்றால், முழுமையாக எல்லா உயிரினங்களிலும் செலுத்த முடியாவிட்டாலும் அதன் வழி நின்று போகாவிட்டால் நாங்கள் செய்யும் தொண்டாக இருக்கலாம், அதன் மூலம் கிடைக்கும் பக்தியாக இருக்கலாம், ஒன்றும் முழுமையாக வேலை செய்யாது. சரணாகதி என்பது எட்டக்கூடியது அல்ல. ஆகவே பாபாஜி இங்கு என்ன சொல்கின்றார், நீ எவ்வளவுதான் பக்தி செய்யலாம், எவ்வளவுதான் சரணித்து நிற்கலாம், இருப்பினும் அன்பு செய்தவரை விட நீ பெரியவராக முடியாது. ஆகவே இங்கு அன்புக்கு முக்கிய இடம் பாபாஜி கொடுக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றது. அதுதான் பாபாஜியின் தங்க விதி. அடுத்ததாக சொல்கின்றார், பாபாஜி மிக உயர்ந்த அருளாளர், தெய்வீக அன்னையோடு தொடர்ந்த உறவுடையவர். அதுதான் அடுத்த கருத்து. சக்தி, சக்திக்கு முதலிடம் கொடுக்கின்றார். எல்லா சமயங்களையுமே அவர் சக்தியாக பார்க்க வேண்டும் என்கின்றார். ஆகவே அவர் சக்தியை அறிந்து சக்தியின் நிலை நிற்பதால் தான் அவர் அதை முழுமையாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்பது இங்கு சாதகமாக எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே இங்கும் அவர் தன்னுடைய நிலையை, அன்னையுடன் இருக்கும் நிலையை, அன்னை என்றால் கிரியா அன்னை அல்ல, உலக அன்னை சக்தி, சக்தியுடன் இருக்கும் நிலையை இங்கு மீண்டும் காட்டுகின்றார் தன்னுடைய நிலையை என்பது அதனுடைய கருத்து. அடுத்தது, குருவின் வழிகாட்டலில் நேரடியாக கடவுளை அடையும் முறையை அவர் உபதேசிக்கின்றார். தாய் சேய் தந்தை மைந்தன் உறவை அவர் பரிந்துரைக்கின்றார். இதன் கருத்து என்ன ஐயா? நிச்சயமாக அவர் சொல்வது அவருடைய கிரியா யோகா முறையை, அதாவது குருவின் வழிகாட்டலில் நேரடியாக கடவுளை அடையும் முறையை அவர் காட்டுகின்றார். கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில் அவர் இருந்து எங்களை அந்த நிலைக்கு உயர்த்துகின்றார், உயர்த்துவார், உயர்த்தியவராகவும் இருக்கின்றார். மூன்று நிலைகளிலும் அவர் அந்த விடயத்தில் இருக்கின்றார். ஆகவே அந்த இடத்தில் அவர் என்ன சொல்கின்றார்? இந்த நிலையில் தான் உயர்த்தி கொண்டு போகும் போது தாய் சேய் உறவும் தந்தை மைந்தன் உறவும் உறவை அவர் பரிந்துரைக்கின்றார். ரெக்கமெண்டேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஏன் தாய் சேய் உறவை முதல் சொல்லி தந்தை மைந்தன் உறவை அடுத்ததாக சொல்கின்றார் என்று நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து பார்ப்போமாக இருந்தால், தாய் சேய் உறவு என்பது உலகியலிலும் அது மிகவும் பந்தப்பட்ட உறவு. அதை எவராலும் மாற்ற முடியாது. அதுதான் இயற்கை. அந்த உறவு முதல் நாங்கள் அந்த உறவில் இருந்துதான் பின்னர் மைந்தன் தந்தை மைந்தன் என்ற உறவுக்கு வர வேண்டும். இறுதியாக பரம்பொருளை நாங்கள் அடையும் போது அந்த உறவு இங்கு காட்டப்படுகின்றது. பாபாஜி தானும் பரம்பொருளின் மைந்தன் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் வேறு இடங்களில் இந்த புத்தகத்தில், அதாவது சிவனின் குழந்தை என்று. அதற்கு முன் தொடங்கிய இடயம் எல்லாம் தாய் சேயில் இருந்துதான் தொடங்கி இருக்கின்றது. இங்கு கூட அன்னைக்கு முதலிடம் கொடுக்கின்றார் பாபாஜி. நாங்கள் அந்த அன்னையுடன் அந்த உறவை, தாய் சேய் உறவாக நாங்கள் எங்களுடைய சாதனை மூலம் பெற்று அந்த அன்னையின் உதவியுடன் எங்களுடைய சாதனையை பெருக்கி அந்த அன்னை சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி திரோதான சக்தியாக இருந்து எங்களுடைய உலகம், உலகியலில் உலகிய பொருட்களை நாங்கள் பாச நீக்கம் அடையும் வரை அதை வென்று அதிலிருந்து பசுவை நாங்கள் வெல்லும் போது அந்த நேரம்தான் அந்த திரோதான சக்தி திருவருட்சக்தியை எங்களுக்கு காட்டுகின்றது. அங்குதான் தந்தை அமர்ந்திருக்கின்றார். அந்த இடத்தில் நாங்கள் மைந்தன் தந்தையாக அவருடைய திருவடியில் இருக்கின்றோம் பதிஞானத்திற்காக என்பது என்ற விடயம் இங்கு பாபாஜி சொல்லும் இரண்டு சொற்களில் அமையலாம் என்று அடியேன் இந்த சிறு அறிவின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தாய் சேய் உறவிலிருந்து தந்தை மைந்தன் உறவிற்கு செல்வது என்பது திரோதான சக்தி. திரோதான சக்தி எங்களுடைய இருக்கும் நிலை, உலகத்தில் நாங்கள் வாழும் நிலையிலிருந்து எங்களை பக்குவப்படுத்தி பாசத்தை நீக்கி பசுவை அறிய பண்ணி அதை தந்தையிடம் திருவருட்சக்தி மூலமாக தந்தையிடம் சமர்ப்பிக்கின்றது இந்த ஆன்மாக்களை என்பது மிகவும் பொருத்தமாக இந்த சொல்லுக்கு கருத்தாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த வாசிப்பிலிருந்து கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் இப்போது பொருள் கண்டோம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. இப்போது நேரம் தாமதமாகி இருப்பதால் அடுத்த கேள்விக்குரிய பதிலை நான் அடுத்த சனிக்கிழமைக்கு வைக்கின்றேன் என்றால் அதை பற்றி விளங்கப்படுத்துவதென்றாலும் ஆழமாக சைவ சித்தாந்த அடிப்படையில் அதற்கு நேரம் தேவை. ஆகவே அந்த கேள்வியில் ரெண்டு கேள்வியை அவர் போட்டிருந்தார். அதில் ஒரு கேள்விக்கு இந்த கேள்வியின் ஊடாகவே விடை கண்டு விட்டோம். அதாவது நவசக்திகள் என்று சொல்கின்றீர்களே ஐயா, அவை யாவை என்பது அதில் ஒரு கேள்வி. அதற்கு பதில் கண்டிருக்கின்றோம் இந்த கேள்விக்குள்ளேயே. ஆகவே நவசக்தி என்பது ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி ஆகிய நான்கும் மனோன்மணி, மகேஸ்வரி, உமாதேவியார், லக்ஷ்மி, சரஸ்வதி என்று ஐந்தொழில்களை புரியும் போது இருக்கும் சக்திகளாக நவசக்திகளாக ஒன்பது உண்டு என்பது அவருடைய ஒரு சிறிய கேள்விக்குரிய பதில். மற்றைய கேள்விக்குரிய பதிலை அடுத்த சத்சங்கத்துக்கு ஒத்தி வைக்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் அடங்கிய கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் எல்லா கேள்விகளுக்கும் சுருக்கமாக தெளிவான பதில்கள் தரப்பட்டது. உள்வாங்கினோம். இருப்பினும் அதை மீண்டும் சுருக்கமாக பார்த்து மீண்டும் அந்த காணொலியை கேட்டால் மேலும் கூடிய தெளிவை கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதாவது முதலாவது உள்நோக்கி பயணித்தல் பற்றிய கேள்வி பாபாஜியின் தெய்வக்குள்ளிருந்து வந்ததற்கு அதற்கு அகந்தை அடித்து உள்நோக்கி பயணம் செல்தல். உள்நோக்கி செல்லும் போது ஆன்மாவை உணர்தல். அந்த நிலையில் திரும்பி வரும் போதுதான் ஏகனாக நிற்றல் என்பதாகும். அப்போது இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்பது பற்றி புரியலாம். அடுத்து எவ்வளவு தூரம் உள்நோக்கி சென்று ஏகனாக நிற்கின்றோமோ என்பதை பொறுத்தே அமைகின்றது. அடுத்ததாக பாபாஜி கணவன் மனைவி அதை பற்றிய கேள்விக்கும் உலக பொது சமயத்தில் அன்னையை கொண்டாடுதல் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அது மாத்திரமல்ல எனவே எல்லாம் சக்தியின் இயக்கம் என்பது தான் உண்மை என்பதும் கூறப்பட்டது. அத்துடன் பாபாஜியின் தங்க விதி மூலமும் சித்தர் உதாரணம் மூலமும் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்தது சுருக்கமாக பாபாஜி ஒரு வைத்திய அமைப்பை கூறுகின்ற கேள்விக்கு மீண்டும் சக்தியை மையமாக கொண்டு விளக்கப்படுகின்றது. அதாவது நவசக்தியால் விளக்கம் மூலம் தெளிவான கருத்து கிடைக்கப்பெற்றது. தாய் அன்புதான் எல்லா அன்புகளும் பார்க்கிற சிறந்த அன்பு என்பது விளக்கப்பட்டது. அடுத்ததாக நீர் இறந்தால் ஒழிய புற முடியாது என்ற கேள்விக்கும் சைவ சித்தாந்த கருத்துக்களில் உள்ளவாறு நான் எனது என்ற அகந்தை ஒழிய வேண்டும் என்று கருத்து பதிலாக அமைந்தது. அடுத்தது பிறரை நேசிப்பவர் எப்படி என்ற பற்றிய கேள்விக்கும் பாபாஜியின் தங்க விதி மூலம் விளக்கப்பட்டது. அடுத்ததாக பாபாஜி உயர்ந்த அருளாளர் என்பதற்குரிய கேள்விக்கும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இறுதியாக தாய் சேய் உறவு பற்றிய விளக்கம் தரப்பட்டது. இருப்பினும் நாங்கள் காணொலியை மீண்டும் கேட்டு கூடிய தெளிவை பெற்று உணர்வு நிலையை கூட்டிக் கொள்வோம். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமவோம், ஓம் சிவாய நமவோம்.
நன்றி நன்றி இறைவன் ஐயா, முடிந்த அளவு உங்களால் முடிந்தவற்றை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் நான் அவர்கள் சாதகர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நல்ல சிறப்பான முறையில பாபாஜி சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து பல நுட்பமான கருத்துக்களை பாடி வழங்கினார் என்று சொல்லணும். அவர் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில நிறைய உங்களுக்கு உபமானங்களை பாபாஜி கொடுத்துக்கிட்டு வர்றார். அதுல ஒரு மெயினான விஷயம் அன்பை பத்தி சில இடத்துல சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு, எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் அன்பு இல்லாம செய்யற தொண்டை வந்து இறைவன் வந்து ஏற்றுக்கிறது. அதனால யாரும் வெறுக்கல, அவரு அன்பு என்ற ஒரு விஷயத்துல வந்து இறைவனை தொடக்கூடிய விஷயமா இருக்குன்றது தெய்வஸ்தானம் ரொம்ப சிறப்பா சொல்றாரு. அன்போட எந்த செயலை செஞ்சாலும் இந்த அன்போட செய்யறது, தொண்டிலே அன்போட செய்யறது, பார்த்தியிலே அன்போட செய்யறது, பார்வையிலே அன்போட பாக்குறது என்ற ஒரு வழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி அதுக்கு சில சில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும் வந்து பேராசிரியர் சொல்லிருக்காரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம அன்பு காட்ட முடியுமா? சில பேர் தவறா நம்மளை வந்து யூஸ் பண்றாங்க, அந்த இடத்துல நம்மளுடைய அன்பை வந்து தவறா யூஸ் பண்றாங்களே. அதுக்குத்தான் நீங்க பயிற்சியில சரியா இருந்தீங்கன்னா நீங்க உங்க கிட்டக்க வரக்குள்ளேயே உங்களை நீங்க உங்களுக்கு அந்த அருகுடைய இறைவன் காட்டிடுவாரு. உங்களுடைய அன்பு பழிக்க, உங்களுடைய அன்பு சிறப்படைய உங்களுடைய பயிற்சி தான் மெயினான விஷயம். அப்ப அத சரியான முறையில நீங்க பயன்படுத்த முடியும் என்ற ஒரு விஷயத்த. அதனால்தான் அருளாளர்கள் வந்து எல்லா இடத்துலயும் அந்த அன்போட இருக்க முடிஞ்சுது, எல்லா இடத்துலயும் அந்த சிவத்தன்மையா பார்க்க முடிஞ்சுது, சிவமாம் தன்மையிலேயே இருந்திருக்காங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த அன்பு வழியில வந்து எல்லா உயிரிடத்துலயும் எந்த ஒரு உயிரிழப்பையும் நம்ம வந்து பேதம் இல்லாம நான் எனது இல்லாம நம்ம அப்படி கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வரக்குள்ளதான் அந்த இறைத்தன்மையை நம்ம உணர முடியும் என்றத பேராசிரியர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். நெடுமாற சார் தான் அத ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அதுல நீங்க சொல்லக்குள்ள எனக்கு ஒரு இந்த இது வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல அந்த வார்த்தை வந்து அதை என்ன ரொம்ப ஆழமா அதை கொண்டு போச்சு. இதுதான் அடிப்படை முக்கியமான விஷயமா இருக்கு. அதை யாராரு எந்தெந்த அளவுக்கு மனிதர்கள்ட்ட பாஷ்டு நம்ம காட்ட முடியாதுனாலும் இந்த ஜீவராசிகள் சேர்ந்து போகலாம்னு கூட சொல்லிருக்காரு. ஜீவராசிகள் சேர்ந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நான் இப்ப வந்து என்கிட்ட குறைவா இருக்கிறதுனால நான் ஜீவராசி சேர்ந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் கடைப்பிடிச்சிருக்கேன். நான் கடைப்பிடிக்கல, அது இறைவன் நடத்துறாரு, பாபாஜி நடத்துறார். எல்லாரும் அந்த அந்த அன்பை நமக்கு பெருக்கிக்கிறதுக்கு இது ஒரு வழியை ஆக்கி நீங்க எல்லாரும் இடத்துலயும் அன்பு செலுத்துங்கன்னு சொல்றாங்க. அது எல்லாருக்கும் கை கூட இல்லாம இறைவனுடைய அருளாலையும் பாபாஜியுடைய கருணையாலையும் நடக்கட்டும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. மிகவும் அற்புதமாக இன்றைய கேள்விக்குரிய பதில்களில் பல இடங்களிலும் அன்பு காட்டப்படுகின்றது, பாபாஜியினால் சுட்டி காட்டுகின்றார் பல விடயங்களிலும், அதை தொகுத்தோம். அதை மிகவும் லாபகமாக பாபாஜி உங்கள் மூலமாக அதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கின்றார். பல உபமானங்கள் பல விதமாக மிகவும் அருமை. அதுதான் இந்த சத்சங்கத்தின் மகிமை என்று சொல்லி நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும் ஓம் கிரியும் பாபா.